திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்த திருப்பாச்சல் ஆச்சிரமம் என்ற தலத்திலே மிக அழகாக நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடியது போல, அவர் அங்கமாலையிலே சொல்லியிருப்பார் அல்லவா, அது போல நான் ஞானசம்பந்த பெருமானும் அவரை வணங்காத கண் என்ன கண், அவரை காணாத கண் கண் இல்லைன்னு சொல்வாரு. அவருடைய புகழ் கேட்காத செவியே இல்லை, அதாவது செவிட்டு காது குருட்டு கண்ணு ஊமை வாய் என்று சொல்லியிருப்பார், எதிர்மறையில சொல்லியிருப்பார். இப்ப இவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு கொடுத்த இந்த அங்கத்தை நான் என்ன செய்கின்றேன் என்று. அதாவது, வைத்தனம் தனக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்றின்றி, உய்தனம் தனக்கே திருவடிக்கு அடிமை உணர்த்தக்கால் உவமனே ஒக்கும், பைத்த பாம்பு ஆர்த்ததோர் கோவணத்தோடு பாச்சிலாச்சிரமத்தியம் பரமர் பித்தரே ஒத்தோர் நச்சிலராகில் இவரலாது இல்லையோ பிறானார். அந்த பதிகம் பூரா மகுடம் அப்படிதான், இவரை விட்டு வேற ஆள் கிடையாது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்தால் புரியும். ஆனா அதுல உள்ளர்த்தம் என்ன இருக்குன்னா, இவரை தவிர வேற யாருமே கிடையாது. நம்மை ஆட்கொள்வதற்கும் நமக்கு அருள் செய்வதற்கும் இவர் மட்டும்தான் இருக்காரு. இதை நம்ம தெளிவாக மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிகம் நமக்கு நன்றாக உணர்த்தி இருக்கும். அப்போ கருணையே வடிவமானவர் இறைவன், அவரை வணங்கணும், அவரை துதிக்கணும். வணங்கி துதிக்கும் போதே அவருக்கு நாம அடிமையாக நம்மை ஒப்படைச்சணும். அன்றே எந்த ஆவியும் உடைமையும் உடைமை எல்லாம் குன்றேயனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்கு உண்டோ என்று கேட்கின்றார் அல்லவா நமது வாத உரடிகள். அது போல அப்ப அவருக்கு அடிமை பூண்டு அப்படியே வழிபட்டு கொண்டா இருந்தோம் என்றால் நாம் உய்யலாம். அப்ப அதத்தான் இந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது, நம்முடைய தலை எதற்காக, தலை நாவு நெஞ்சம் இது எல்லாமே இறைவனை வழிபடுவதற்காக, அந்த திருவடிக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் உய்யலாம் என்பதை வலியுறுத்துவதால் இதுவும் அந்த சூத்திர கருத்தோடு இணைந்துள்ளது. சரி, அடுத்து நாம் ஆனா என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாளை எப்படி போக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும், அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்றார். கல்லேன் அல்லேன் நின் புகழ் அடிமை கல்லாதே பல கற்றேன், நில்லேன் அல்லேன் நின் வழி நின்றார் தம்முடை நிதியை நினைய வல்லேன் அல்லேன், பொன்னடி பரவ மாட்டேன் மறுமையை நினைய நல்லேன் அல்லேன் நான் உமக்கல்லால் நாட்டியத்தன்குடி நம்பி என்று சொல்கின்றார். நாட்டியத்தான்குடிங்கிற தலத்துல உள்ள இறைவனை வழிபடுகின்றார். இறைவனுக்கும் நம்பிங்கிற திருநாமம் உண்டு, இவருக்கும் நம்பிங்கிற திருநாமம் உண்டு. இதுல நாட்டிய தான்குடி நம்பின்னு அவர் அந்த பேர்ல விழித்து பாடியிருக்கின்றார். அப்ப நமக்கு நல்ல தெரியுது, அதாவது இறைவனுடைய பொருள் சேர் புகழை உணர்த்தக்கூடிய நூல்களை மட்டும்தான் நாம படிக்கணும், இதர விஷயங்களை நாம கற்க கூடாது. இன்னும் சொல்லணும்னா நாளிதழ், வார இதழ், மாத இதழ் ஒரு காலத்துல, அதுக்கப்புறம் வானொலி, அப்புறம் திரையரங்கில போய் பார்க்கிற திரைப்படம், இப்படி ஒரு காலம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வானொலியும் கொஞ்சம் திரையரங்கு திரைப்படமும் கொஞ்சம் குறைஞ்சுது, ஆனா பத்திரிகைகள் வந்து கொண்டேதான் இருந்தது. இதற்கு நடுவுல தொலைபேசி தேவையோ தேவையிலோ எல்லார்ட்டையும் மணிக்கணக்கா பேசி நேரத்தை போக்கிடுறது. அப்புறம் தொலைக்காட்சி வந்துட்டு, அதுலயும் நமக்கு ஊர் நடப்பெல்லாம் தெரியுது, செய்திகள்லாம் பார்த்தான்னா கிட்டத்தட்ட அதுவும் நாளிதழ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி, அப்புறம் வார இதழ் மாதிரி அதுல தொடர்கள்லாம் போடுறாங்க, அப்புறம் திரையரங்கு மாதிரி திரைப்படத்தையும் போடுறாங்க, எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. சரி, அதுவும் மேல அதுக்கும் மேல போய் அலைபேசியும் கையில வந்தாச்சு. இது வீட்டுல இருந்தா தான் பார்க்க முடியும், அது எங்க இருந்தாலும் பார்க்கலாம், கார்ல இருந்தாலும் பஸ்ல இருந்தாலும் ரயில இருந்தாலும் ஃபிளைட்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அலைபேசியை கையில வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆனா அதை கையில வைத்துக் கொண்டு இது போன்ற நல்ல, அதாவது சிவ சிந்தனை தரக்கூடிய சிந்தனைகளை நாம் காணலாம் கேட்கலாமே தவிர மீண்டும் நம் நேரத்தை எல்லாம் நாம் வீணடிக்க கூடாது. ஆனால் அந்த தவறை நாம் செய்கின்றோம், அதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கல்லேன் அல்லேன் நின் புகழ் அப்படிங்கிறாரு. அதாவது உன்னோட புகழ் தவிர வேற எதையும் நான் படிக்க மாட்டேன். அடிமை கல்லாதே பல கற்றேன் இல்லையா, நான் படிக்காமலே சில விஷயங்கள்லாம் எனக்கு புரிஞ்சு அதை நீ உணர்த்தினது. நில்லே நல்லேன் நின் வழி இல்லையா, உன்னுடைய வழியில நிக்கணும், நீ காட்டுற எங்களுக்கு நெறி காட்டுற, அந்த நெறியில நாங்க நிக்கணும், அந்த வழியில நாங்க நிக்கணும் சரி அப்படின்னு சொல்லி அடுத்து நின்றார் தம்முடைய நிதியை நினைய வல்லே நல்லேன் இல்லையா. உனக்கு யார் ஆட்பட்டார்களோ அவங்களை இப்ப நம்ம நினைக்கிறோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இப்ப நினைக்கிறோம் இல்லையா, இது மாதிரி நினைக்கணும். பொன்னடி பரவ மாட்டேன், இறைவனுடைய பொன்னடியை எப்போதும் இடைவிடாது பரவிக்கொண்டே இருக்க வேண்டும், பரவலைன்னா பேயாத்தான் அலையணும். ரெண்டும் சொல்லிட்டாரு ஒரே பாடல, நாயேன் நாயும் அங்கேயும் இங்கேயும் குறிக்கொள்ளாம அலையும், அதான் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி அடுத்து மனத்து உன்னை உன்ன மனசுல உன்னை நினைக்காதனால பேயா நான் அலைஞ்சேன் அப்படிங்கிற திரிந்தேன் அப்படின்னு சொல்ற. அடுத்து மறுமையை நினைய நல்லேன் அல்லேன் இல்லையா. இப்ப நம்ம பாட்டுக்கு இப்படி அறியாமையில இறை வழிபாடு பண்ணாம நாளப்புறம் கழிச்சுக்கிட்டு இருக்கோமே, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத, நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவுன்னு தெரியாத, ஆயுள் காலம் இருந்து நமது உடல் நலிவுற்றுந்துன்னு வச்சுக்கிடுவோமே, இப்ப கண்ணு வந்து பார்வை குறைவு, சில சமயம் கண் பார்வையை சரி பண்ண முடியுது, சில சமயம் என்ன செஞ்சாலும் கண் பார்வை சரியாவது இல்லை, அப்படின்னா நம்மளால ஞான நூல்களை வாசிக்கவே முடியாது. அப்புறம் நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுக்கு காது நல்லா இருக்கணும், சமயத்துல காது வேலை செய்யாம போயிடலாம் வயோதிகத்துல இல்லையா. அப்புறம் அமர்ந்து ஒரு இதை கவனிக்கக்கூடிய நிலை கேட்கக்கூடிய நிலை கூட இல்லாம இந்த எலும்பு தேய்மானங்கள் இந்த நரம்பு பிரச்சனைகளால மூளை தொட்டு பல வியாதிகள் வந்துருது, அப்படி அந்த மாதிரி ஒரு உபாதைகள்லாம் வந்துருது. அப்ப இதுல எல்லாம் இருந்து நம்ம மீளணும், அதுக்கு ஒரே வழி என்ன நடக்குன்னு தெரியாத ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கிறதுனால எதையும் பொருட்படுத்தாம இறைவனை மட்டும் பொருட்படுத்தி, பொருள் அல்லவற்றை பொருள் என்று நினைப்பது மருள்னு சொல்வாரு வள்ளுவர் பெருமான். அதனால தேவையில்லாததுல எல்லாம் கவனத்தை செலுத்துறத விட்டுட்டு தோத்திரத்தை பாடணும், சாத்திரத்தை சிந்திக்கணும், சிவநாமத்தை கணிக்கணும், அப்புறம் சிவபெருமான பூஜிக்கணும், அப்புறம் சிவ தொண்டுகள் செய்யணும். அந்த சிவப்பணி செய்யும் போது தன்முனைப்பு இல்லாம இல்லையா, ஏகனாகி இறைப்பணி நிற்கணும் அப்படிங்கறதான் நம்ம ஞான நூல்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே வருகின்றது. அதை நாம் கவனமாக செய்ய வேண்டும். அப்போ இறைவனோட திருவடி உணர்வோட அவருக்கு ஆட்படுவதை தவிர வேற எதையும் பொருள்படுத்தி சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஒரு பாடலையே நமக்கு சொல்லிட்டார். மற்ற கவனங்கள் நமக்கு தேவையில்லை, அதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது, அதெல்லாம் அந்த உடல் சார்ந்த பலனா தான் இருக்கும். ஆனா அழியக்கூடிய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு அழியாத உயிர் அதற்கு ஒரு நல்ல நிலை கிடைப்பதற்குத்தான் இந்த உடல் தரப்பட்டிருக்கு என்பதையே மறந்து அந்த வாழ்நாளை வீழ்நாளா ஆக்கிட்டோம்னா இந்த பிறவியே நமக்கு வீணாக போய்விடும். ஆகையால் மிக மிக கவனமாக இந்த பிறவியிலே, அதுவும் நீங்க சிறு தெய்வங்களை பூரா வழிபட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியது சிவபெருமான் தான். அதனால எல்லாருக்கும் தலைமையா இருக்கக்கூடிய, மூவர் கோனாய் இருக்கக்கூடிய, மூவருக்கும் மேலாக இருக்கக்கூடிய அவரை வணங்கி உய்ய வேண்டும் என்பதை நம் மனதிலே ஆணித்தரமாக பதித்து அந்த உறுதிப்பாட்டோட நாம வாழணும். சரி, அடுத்து திருப்புறம்பையும் நான் அன்று நிலையாமைக்காக உங்கள்ட்ட அந்த பாடல்கள்லாம் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதோடு தொடர்பு படுத்தி, பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையர் அல்லர் பெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பொழி மட நெஞ்சமேன்னு சொல்லிட்டார். அதாவது அறிவில்லாத நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு, அறியாமையை உடைய நெஞ்சம் அறிவில்லாத நெஞ்சம், அதான் மட நெஞ்சம்ங்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு, மதியம் சேர்சடை கங்கையானிடம் மகிழும் மல்லிகை செண்பகம் புதிய பூ மலர்ந்து எல்லிதொரும் எல்லி நாரும் புறம்பயம் தொழப்போதுமே அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வாழ்க்கை நிலையற்றது, மனை வாழ்க்கைன்னு இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நிலையற்றது, நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம பாக்குறோம், சாமானியமாவே பார்ப்போம், அதுலயும் இந்த ஒரு நோய் தொற்று காலத்துல நிறையவே நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது பற்று வைக்காமல் இறைவனை பூசிக்க வேண்டும் என்பதைத்தான். பூசித்தல் யோசித்தல் வாசித்தல் யாசித்தல் இப்படியே நம்ம காலம் கழியணும். அதனால அதைத்தான் இது பாடலானது உணர்த்துகிறது. அதிலேயே மற்றும் ஒரு பாடலும் அப்படித்தான், முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின், பல வினைகளாலதான் பிறவி அது வந்து அப்படியே நம்மளை அழுத்திரும் மூடிரும், இந்த ஐவர் ஆழ்குழியில போட்டு அழுத்துற மாதிரி இந்த வினையை நம்மளை அப்படியே மூடும். அப்ப முன்னமே என்னை நீ தியக்காது எழுமட நெஞ்சமே அப்படின்னு சொல்றாரு. நீ முதல்ல அறியாமையுடைய நெஞ்சுமை மீண்டும் அதுதான் சொல்றாரு. எந்தை தந்தை ஊர் அன்ன சேவலோடு ஊடி பேடைகள் கூடி சேரும் மணி பொழில் புன்னை கண்டி கழிகண் நாரும் புறம்பயம் தொழப்போதுமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது வினையிலேயே மூழ்கி கிடக்காத உலக வினை, அதாவது உயிருக்குள்ள வினை வந்து உலக வினையிலேயே நம்மளை அழுத்தி கிடக்கும். அதனால அதுலேயே மூழ்கி கிடக்காமல் அத கடகடன்னு அதை செஞ்சுட்டு வெளியே வந்துடணும். வந்து இறைவனை வணங்கி உய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துவதால் இந்த இரண்டு பாடல்களும் புறம்பய பாடல்கள் இரண்டுமே நமக்கு ஏழாம் சூத்திரத்தோடு ஒத்து இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து திருவாரூர். மிக அழகாக, பக்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அது விதனை பொருள் அறிந்தேன், போய் தொழுவேன் முத்தினை மா மனிதன்னை வைரத்தை மூர்க்கனின் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று வினவுகின்றார். இந்த உடல் வாழ்க்கை வந்து நோய்க்கு இடமாக, இந்த உடம்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிறந்து நீங்களே நல்லா பாருங்களேன், எத்தனை தடுப்பூசி எத்தனை தடுப்பு மருந்து வருடந்தோறும் இந்த சீதோஷ்ண நிலை மாற்றங்களால எவ்வளவு வியாதி. காய்ச்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே அத்தனை வகையான காய்ச்சல், அப்புறம் அதுக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஆக இந்த உடம்புங்க இருந்தா கண்டிப்பா நோய் இருக்கும், நோய் இல்லாத உடலெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த நோய் பூரா நம்ம செஞ்ச வினைதான். நமக்கு லேசான வியாதிகள் வந்துட்டு போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப கடுமையான பாவங்கள் செய்யலைன்னு அர்த்தம். நமக்கு ரொம்ப நம்ம அமுக்குற மாதிரி அழுத்தமான நோய்கள் வந்துருக்கோம்னா கவலையே பட வேண்டாம். எப்பமோ நம்ம அறிஞ்சோ அறியாம செஞ்சத சாமி இப்ப தீர்த்துட்டு இருக்காரு, தீர்த்து விட்டுட்டாருன்னா நல்லது. இத உலகத்துல இருக்க அத்தனை கருவிகளை வச்சு அவ்வளவு டெஸ்டும் எடுத்து அதுக்கு தேவைப்பட்ட தேவைப்படாத மருந்துகளை போறோம் சாப்பிட்டு உடம்பு நல்லாயிட்டு நாம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது அறியாமை. அப்ப இந்த பிறவியில இந்த நோயால வரக்கூடிய துன்பத்தை பூரா நம்ம அனுபவிக்கலன்னா அடுத்த பிறவியில இந்த துன்பம் தொடரும். அதனால எதெல்லாம் சகிக்க முடியுதோ சகிச்சு வாழ பழகிக்கிடணும். நம்முடைய உணவு முறை, அப்புறம் அந்த உடற்பயிற்சின்னு சொல்றாங்க அது, அப்புறம் அந்த காலத்துல இருந்து இயற்கையாக நம்ம வீட்டிலேயே உணவுலயே நிறைய மருந்து பொருள் சேர்ந்துரும். அது அல்லாம இன்னைக்குன்னா இஞ்சி தட்டி குடிக்கணும், இன்னைக்குன்னா சுக்கு வெண்ணி குடிக்கணும், ஒரு கைப்பக்குவமாவே எல்லாம் கொண்டு போயிருவாங்க. அப்ப தனியா இந்த மாதிரி சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு இதுக்கெல்லாம் வைத்தியமே இருக்காது இல்லையா. அந்த கொழுப்பு அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அந்த காலத்துல கிடையவே கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறை. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் கருவிகள் வந்துட்டு நம்ம வந்து உடம்ப பேணணும்னு அவ்வளவு சத்துள்ளதையும் சாப்பிட்டுருதோம், ஆனா அதுக்கு தகுந்தால உழைக்கவே மாட்டேங்கிறோம். ஏன்னா எல்லாமே கையில செல்போனு இல்லைன்னா டிவியில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப நமக்கு உடல்ல இந்த வாக்கிங் கூட நம்ம அதான் நடைப்பயிற்சி எதுவுமே நம்மகிட்ட கிடையாது அப்படின்னா நம்ம என்ன செய்யும், உடம்புல வியாதிகள் அதிகமாயிட்டே போதும். இப்ப டாக்டர் சொன்னாதான் நடக்கணும், சொன்னாலும் நடக்க மாட்டேங்கிறோம் இல்லையா. இப்படி பல சூழல்ல வாழ்க்கை கழியுது. ஆனால் நாம் முறையாக வாழணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால இது நோய்க்கு இடமா இருக்கு, இந்த உடம்பு வந்து நிலை இல்லாதது, நல்லாதான் இருக்க மாதிரி இருக்கு திடீர்னு ஆஸ்பத்திரியில கொண்டு அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருது. அதனால இறைவனை இந்த இதெல்லாம் இந்த நிலையாமைய உணர்ந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் இறைவனோடு நாம் இணையலாம் என்று மிக அழகாக சொல்லுவதால் இதுவும் ஏழாம் சூத்திர கருத்தோடு இணைந்து உள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு எல்லாம் நல்ல தெரிஞ்ச ஒண்ணு, கண்ணுல பிரச்சனைனா சொட்டு மருந்து வாங்குவோம். அதான் அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நாள்பட பாலதொன்றால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் பிழைப்ப நாகிலும் சரியா அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு, வழிக்கு உன் திருவடி பிழையின் பிழைப்பனாகிலும் உன் திருவடி அப்படின்னு வேற என்ன தப்பு பண்ணாலும் பண்ணுவன தவிர உன் திருவடியை நான் மறக்க மாட்டேன், வழிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் அப்படிங்கிற. கீழே வழிக்கு விடும்போது ஐயோ அம்மான்னு சொல்லவே கூடாது, சிவசிவா தான் சொல்லணும். அந்த நேரத்துல கூட எனக்கு உன்னுடைய பேர் தான் என் நாவுல வருது அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றியூர் உறைவானின்னு கேட்கிறார். அப்போ உயிரானது இறைவனுடைய திருப்பெயரையும் திருவடியையுமே உணர விளையணும். அதோட அதோட அது முயற்சிக்கிறதே எதுனா இறைவன் திருநாமத்தை அறியணும், இறைவனுடைய திருவடியை, இந்த ரெண்டையும் தான் அது உணர முற்பட வேண்டும் என்று கூறியிருப்பதா அப்படி. ஏன்னா இதுதான் அதுக்கு அதிகாரின்னு நம்ம பார்த்திருக்கோம். இறைவனுக்கு யாரையும் அறியணும்னோ ஏதாவது சாதனைகள் செஞ்சு பயன்படணும்னோ எதுவுமே கிடையாது. பாசம் வந்து ஜடம், அதுக்கு அதால ஒன்னும் அறியவும் முடியாது, அதுக்கு தேவையும் கிடையாது. அப்ப தேவைப்படுவது பசுதான், அந்த பசுவுக்கு தான் இதெல்லாம் தேவை என்பதால் இது மிக அழகாக நாம் தான் அதிகாரி என்பதை மிக அழகாக வலியுறுத்தி காட்டக்கூடிய ஒரு பாடல். அதாவது உயிர் தான் அதிகாரி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, மாய மாய மனம் கெடுப்பானை, மனத்துளே மதியாய் இருப்பானை, காய மாயமும் ஆக்குவிப்பானை, எல்லாமாகவும் இவர் தான் இருக்காரு. இல்ல என்ன செய்யறாரா, மனசுல மதியாவும் இருப்பாரு, அப்புறம் அந்த அதாவது மாய மாய மனம் கெடுப்பானே, அதாவது என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலையில்லாத பொருட்கள் மேல செல்லக்கூடிய மனசோட ஒற்றித்து, அப்படியே அதோட ஒற்றித்து நின்று அதன் வழியே செல்லக்கூடிய அறிவை. இப்ப நம்ம என்ன செய்யறோம், முதல்ல நிலையில்லாத பொருட்கள் மேல நம்ம கவனம் புறம் போகுது நம்ம மனசுக்கு. அது அது என்ன வழியில போகுதோ அது கூடயே இறைவன் சரி போ நீ எங்கதான் போற அப்படின்னு நம்மளை அப்படி விடுறாரு. அப்புறம் அந்த மனசோட சேத மாய மாய மனம் கெடுப்பானேன், இப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்த மனசோட எண்ணங்கள் தவறு அப்படின்னு சொல்லி அதோட செயலை அவர் என்ன செய்யறாரு, அந்த அங்க அறிவா இருந்து அதோட செயலை கெடுத்து என்ன பண்றாராம், மனத்துளே மதியாய் இருப்பானை இல்லையா. அப்ப வந்து நமக்கு வந்து அவர் வந்து அறிவை ஒரு நெறிப்படுத்துகின்றார். மனம் ஒரு விஷயத்த பற்றுனா புத்தி அதை நிச்சயிக்கும்னு பாக்குறோம். அப்ப தவறு முதல்ல மனம் பண்ணியாச்சுன்னா தொடர்ந்து புத்தியும் தப்பாத்தான் இருக்கும். அதனால அவர் வந்து என்ன செய்யறாரு, மனதின் தவறை கெடுத்து நம்முடைய அறிவை நெறிப்படுத்துகின்றார், அறிவுக்கு அறிவாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அடுத்து அவர் எல்லாமாகவும் இருக்கின்றாருங்கிறது, அதாவது அவர் தான் ஆக்குகின்றார் எல்லாவற்றையும், அவர் தான் அழிக்கின்றார், அவர் தான் காற்றாக கனலாக இருக்கின்றார் அப்படிலாம் நம்ம பாக்குறோம். சரி, அப்படி நின்று இந்த உடம்போட காரியங்கள் எல்லாவற்றையும் பண்ணுவித்து, அப்ப உடம்ப படைத்து உடம்புக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு இதுல இந்த மனம் புத்தி எல்லாம் சரி பண்ணி அதன் பின்பாக நம்முடைய பிராரத்தவினை முடிந்த பின்பாக இந்த உடலை அழித்து அப்பதான் அந்த உயிருக்கு அடுத்து பக்குவம் தருவதற்கு வேறு பிறவியை கொடுக்க முடியும். ஆகையால் இது எல்லாவற்றையும் மிக அழகாக கூட்டுவிப்பவர். முக்கியமா வினைகள் எல்லாம் என்ன செய்யறாராம், ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை, ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை. நம்ம செஞ்ச வல்வினைகளை பூரம் கெடுத்து கொண்டே இருக்கிற, ஒல்லைனா விரைவாகன்னு அர்த்தம். ஒல்லை யாரின்னு ஞானசம்பந்த பெருமான்னு ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார், வழிபாடு பண்ணும் போது விரைவா பண்ணக்கூடாது, நல்லா நல்லா அமைதியா இறைவன்ட்ட நம்ம மனசு பதியணும், அந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, ஒல்லை இந்த இடத்துல என்னன்னா நம்முடைய வல் வினைகளை வேகமாக நீக்குபவர், அழிப்பவர். அது அவர் அம்பாளோட சேர்ந்து வேய்கோள் தோல் உமை பாகனை இல்லையா, அம்பாளோட சேர்ந்து செய்கிறார். நமக்கு சித்தாந்தா நமக்கு தெளிவா சொல்லியிருக்கும் இல்லையா, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்று அப்படின்ட்டு. அதனால மிக அழகாக நமக்கு இதை செய்யக்கூடிய பெருமானை நாம் வழிபடாமல் விடுதல் தகுமா, உடனடியாக சென்று அவரை வணங்குவோம் என்று மிக அழகாக இந்த பாடலின் மூலம் நம்மை நெறிப்படுத்தியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுவும் அந்த ஏழாம் சூத்திரத்தின் கருத்தோடு நல்லாக இணைந்து வருகிறது. அடுத்து நாம் ஏற்கனவே சிந்தித்த ஒரு பாடல்தான், நமக்கு துணை வேறு யாருமே கிடையாது, இம்மை மறுமை அம்மை எல்லாத்தையும் ஒரு ஒருத்தர் தான் துணை. அப்போ அவரை துணையா ஏத்துக்கக்கூடிய மனோபாவனை முதல்ல நமக்கு வரணும். நம்ம அவரை விட்டுட்டு எல்லாவற்றையும் துணையாக நினைப்பது அறியாமை. மற்றொரு துணை, இனி மறுமைக்கும் காணேன், வருந்தலுற்றேன், மரபாவரம் பெற்றேன், அற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன், துணையென்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை முக்தியும் ஞானமும் வானவர் அறியா முறை முறை பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமல வளநகர் கண்டுகொண்டேனே என்று சொல்லியிருக்கின்றார். அப்ப உலகத் தொடர்பை விட்டுட்டு இறைவனைத்தான் துணையாக கொள்ள வேண்டும், அவர்தான் நமக்கு சிறந்த துணை. உண்மையிலேயே மெய்த்துணை வந்து அவர் மட்டும்தான். அவர் தான் நமக்கு நெறி காட்டுவாரு. அவர் காட்டுற நெறிய பின்பற்றினால் அவரை உணர்ந்து அவரை நாம் அடையலாம் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து நமக்கு பரிச்சயமான ஒரு பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய. இந்த பாடலை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வையும் வயர் பலனத்து அணி ஆரூரனை, மறக்கலும் ஆமை மறக்கவே கூடாது கூடாது. மறந்துட்டோம்னா நமக்கு உய்வே கிடையாது. மறக்க கூடாது, மறந்தால் உய்வு கிடையாது. அதனால இறைவன் தான் உயிருக்கு எல்லாவற்றையும் அருளுகின்றார். அதான் பொண்ணும் மெய்ப்பொருள். அப்ப மெய்ப்பொருள்னு ஒண்ணு தாரான்னா அப்ப பொண்ணு பொய்ப்பொருள் தான். ஆனா அந்த உலகத்துல இருக்க நமக்கு அந்த பொய்ப்பொருள், ஏன்னா பொய்யான வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோம். அதனால அந்த பொண்ணையும் கொடுத்துருதாரு, அடுத்து மெய்ப்பொருளையும் தருகின்றார். அது மாதிரி போகம்ங்கிறது உலக அனுபவம், திருங்கிறது முக்தி அனுபவம், இரண்டையுமே அவர் வழங்குகின்றார். அப்புறம் நம்ம பிழையை பொறுக்கின்றார். நமக்கு கூட யாராவது பிழை செஞ்சா பொறுத்து கொள்ளக்கூடிய மனோபாவம் சில சமயம் வரமாட்டேங்குது. ஆனா அவரு நம்ம பிழைய பூரம் எத்தனை ஆன்மாக்கள்னு பாருங்க, அவங்களுடைய பக்குவத்தை பூரம் பாருங்க. ஏன் இன்று இப்படி இருக்கின்ற நாம் ஒரு காலத்தில் எப்படி இந்த பிறவிலே இருந்திருப்போம், அல்லது இதற்கு முந்தைய பக்குவமற்ற பிறவிகள்ல நாம என்னெல்லாம் தவறிழைத்திருப்போம், ஆனா அப்ப எல்லாம் அவர் நம்ம பிழைய பொறுத்துக்கிட்டேதான் வர்றார். அவரா மாதிரி பிழை பொறுக்க யாராலும் இயலாது. அப்புறம் பொறுத்ததோட மட்டும் இல்லாம மேல்கொண்டு நீ இது செய்தால், இப்ப நமக்கு உணர்த்துறாரு பாருங்க, நீ தவறு இழைத்தால் நரகம்தான், பாவம் செஞ்சா நரகத்துக்கு போன, அதனால பாவம் செய்யாத, துன்பம் வேண்டாம் நினைச்சேன்னா துன்பம் தரக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டும், இன்பமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய செயல்களை மட்டும் நீ செய் என்று நமக்கு எத்தனை ஞானிகளை வைத்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று பாருங்கள். அதனால அப்படி பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்று சொல்லி இன்ன தன்மை. அவர் என்ன இப்படித்தான் இருப்பாரு, இதுதான் அவர் பெயர்னு சொல்ல முடியுமா? காஞ்சி புராணத்துல சொல்றாரு, அகில நாமமும் எமக்குரிய பெயராம்னு சொல்றாரு. அவர் எப்படி இருப்பாருங்கிற, அருவமா இருப்பாரா, அருவுருவமா இருப்பாரா, உருவமா இருப்பார், இந்த மூணும் கடந்த நிலையில இருப்பாரா? அவருடைய சொரூப நிலையில ஒரு நாமமும் ஓர் உருவமும் இல்லாம இருக்கார். நம் பொருட்டு தடத்தலத்துல வந்து நமக்காக ஐந்தொழிலும் செய்யறார், தனக்காக எதுவுமே செய்யறதே இல்லை. அதனால இன்ன தன்மையன், நம்ம என்ன செஞ்சாலும் நமக்காகத்தான் செய்வோம், அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்காகத்தான் செய்வோம், ஆனா அவர் தனக்காக செய்யவே இல்லை. அதனால இன்ன தன்மையன் என்று அறிவொண்ணா எம்மான்னு எழி வந்த அவருடைய நிலைக்கு நமக்காக எவ்வளவு எளிமையாக வந்து நமக்கு இறங்கி வந்து அருள் செய்கின்றார். அவரை நான் எப்படி மறப்பேன் என்று, அதாவது உயிருக்கு அனைத்தும் அருளுவதால், உயிரை செலுத்துவதாலும், அந்த உயிரை வந்து அந்த பக்குவப்படுத்துவதால், அந்த இறைவனை உயிர் எப்போதும் மறக்கவே கூடாது என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி இதிலே சொல்லி இருக்கின்றார். இந்த படம் எவ்வளவோ நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான அது ஒரு பாடல் தான். ஆனா அதில் உள்ள கருத்து இங்கனம் இருக்கின்றது என்பதை மனதிலே வாங்கி கொண்டு இனி நாம் இந்த பாடலை பாடும்போது இந்த கருத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ப மெய்ப்பொருள் அப்படின்னா இறைவனை உணரக்கூடிய, அதான் எது மெய்ப்பொருள்னு உணரணும் இல்லையா, அந்த உணர்வும் மெய்ப்பொருள் தான். அந்த உணர்விக்கு உணர்தல் தன்மையை தருவது யாரு, சுவாமி தான். மெய்ப்பொருள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு அதை தர்றாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ திருங்கிறது வீட்டு இன்பம் அப்படின்னு பார்த்தோம். உலக இன்பத்தை நுகரும் போது ஒரு பிழை செய்வோம், அது என்னன்னா இறைவனை மறந்துடுவோம், முன்னிலை பொருட்களை மட்டும்தான் நினைப்போம், அடுத்து விருப்பு வெறுப்பும் ரெண்டும் வந்துடும் அந்த நேரத்துல, அந்த உலகியல் பொருட்களை நுகரும் போது. அடுத்து வீட்டின்பத்தை நுகரும் போது என்ன ஒரு பிழை செய்வோம்னா, திருவருட்பயன்ல சொன்ன மாதிரி, பார்க்கலன் மேல உட்கார்ந்துருக்க பூனை வந்து பாலை குடிக்காம அங்க செவர்ல இருக்க கரப்பானை பார்த்து குதிக்கும் இல்லையா, அத மாதிரி பேரின்பத்தை நுகராமல் திருப்பிய சிற்றின்பத்தை விரும்புதல், இது ரெண்டும் பண்டைய பழக்கம் காரணமாக, அதாவது வாசனாமலத்தால் நிகழும். இதையெல்லாம் அடியார்களிடம், ஏன்னா அப்படியே இருந்துட்டு இருந்தா என்னைக்கு இந்த ஆன்மா வந்து முக்தி அனுபவிக்க முடியும், அதனால் இதையெல்லாம் அறவே நீக்குகின்றார் என்று மிக, என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து திருவிடை மருதூர் என்ற தலத்து பாடல், கழுதை குங்குமம் தான் சுமந்து ஏய்த்தால் கைப்பர். இப்ப கழுதை வந்து குங்குமத்தை சுமந்துட்டு போதுன்னா அதனால கழுதைக்கு ஒரு பயனும் கிடையாது. பால் புக மற்றது போல பழுதுனான் உழன்று உள் தடுமாறி படு சுழித்தலை பட்டனன் எந்தாய். அமுது நீ இருந்து என் செய்தி மனனே அங்கனா அரணே என மாட்டா இழுதையேனுக்கு ஓர் உய்வகை அருளா இடைமருதுரை எந்தை பிரானேன்னு சொல்றார். நமக்கு புகழ் வந்து இறைவன் மட்டும்தான், வேற யாரும் நமக்கு புகழ் கிடையாது. எல்லாம் நம்மை போன்ற பசுக்கள் தான், அவர் ஒருத்தர் தான் பதி, அவர் தான் பசுபதி, உயிர்களின் தலைவன். அதனால நமக்கு யாருதான், அவர் மட்டும்தான் புகழ்ங்கிறத மனசுல நம்ம ஆணித்தரமாக கொள்ள வேண்டும். அந்த கருத்தை வலியுறுத்தி அதிகாரியாகிய நாம் அந்த அறியக்கூடிய அதிகாரி அறிந்து அவரை அடையக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்குங்கிறத அந்த சூத்திர கருத்தோட இந்த பாடலும் பொருந்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய நிறைவு பாடல், தானனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ நான் இனேனை பொருட்படுத்து வானனை வந்ததிர் கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று. அதுல அழகாக இறைவனோட அருள்தான் பிறப்பை அறுக்கின்றது நமக்கு அப்படின்னு உணர்ந்த உயிர் வந்து முக்தி பேறு அடைவதை எடுத்து உரைக்கின்றது. இன்னும் ஒரு பாடலும் அதே பதிகத்துலதான், அடுத்த பாடல் தான், ஆனை உரித்த பகை அடியேனோடு மீளக்கோலோ ஊனை உயிர் விரட்டி ஒள்ளி யானை நினைந்திருந்தேன் வானை மதித்து அமரர் வலம் செய்து என்னை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று. அப்போ அந்த அருள்தான் பிறப்ப அறுத்து நமக்கு பேரின்பத்தை வழங்குகின்றது இறைவனுடைய அருள் தான் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து நாம் இறைவனை வழிபட்டு அவரை அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதால் இதுகாரும் நாம் சிந்தித்த கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்களில் உள்ள கருத்துக்கள் இன்னும் இருக்கு. நான் நேரம் கருதி உங்களோட இதை இவற்றை மட்டும் பகிர்ந்துள்ளேன். இவை எல்லாமே நமக்கு அந்த 7 சூத்திரம், இவர் வந்து சிரசாக இவருடைய 7 திருமுறை இருக்கிறது, சம்ஹிதா மந்திரங்களின் சிரசு 7 மந்திர சிரசு. அது போல இவருடைய திருமுறை 7 திருமுறை, அதற்கு ஒப்ப அந்த பின்னால வந்த 7 சூத்திரத்துல அந்த கருத்துக்கு ஒப்ப உள்ள பாடல்களை எல்லாம் இப்போது திருவருளாலும் குருவருளாலும் நாம் சிந்தித்தோம். ஆக இறைவன் தான் குருவடிவாக வந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்றார் என்பதை நாம் மனதில எடுத்துக்கொண்டு அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வடிவிலே வந்து நமக்கு இத்தனை கருத்தையும் உணர்த்தியது இறைவன் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, அசனவல்லி அடிகள் வாழி ஆகம வேதம் வாழியே, சுசியரங்கள் சுரகீதங்கள் வாழி, சுருதியோர்கள் வாழி, வசலை நீதி மன்னர் வாழி, வன்தமிழ் கவிஞர் நா விசதிமங்கை வாழி, யாழி மேகவண்ணன் வாழியே என்ற வாழ்க்கையினை பாடி நிறைவு செய்கின்றேன். இதுகாரும் இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, நமது சைவன்.org பொறுப்பாளர் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இதனை நேரிலே கண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அடியின் தூத்துக்குடி விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.